ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே, பேயேனது உள்ளப்புழை பொறுக்கும் பெருமையனையே, சீதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டு அருளும் தாயானை இசற்கே சென்று உதாய் கோத்தும்பி எல்லா உலகங்களுக்கும் தாயுமாகி தந்தையுமாகி அருள்புரியும் சிவபெருமான் தாய் உருவம் தாங்கி அடியாளுக்காக எழுந்தருளிய திருத்தலமான திருச்சிராப்பள்ளியை நாம் இன்று தரிசிக்கிறோம். மலைமேல் கோயில் கொண்டருளும் இந்த தாயுமானவரை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் குளிருமே என்று ஞானசம்பந்த பெருமான் கூறியது போல, அந்த பெருமானை தரிசித்தவர்களுக்கு நினைதோறும் நினைதோறும் காண்தோறும் காண்தோறும் அவ்வாறு உள்ளம் குளிர்வது இயற்கை. அந்த பெருமான் நன்றே உருவானவன், தீயது என்பது எள்ளளவும் இல்லாதவன். உமாதேவியை ஒரு பாகமாக உடைய அந்த பெருமான் சென்றடையாத திருவுடையவன். அப்படிப்பட்ட பெருமானை நாம் கூறும்பொழுது உள்ளம் குளிர்கின்றது என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். சிராப்புள்ளி சென்று சேர்மீனே என்று நம்மை நெறிப்படுத்துவதும் இதே பதிகத்தில் அவருடைய திருவாக்காக அமைகின்றது. இந்த மட்டுவார் குழலாளோடும் உடன் உரை தாயுமான பெருமானை சென்று சேர்பவர்கள் ஹரியும் ஐயனும் தொழ சிவலோகத்தில் இருப்பார்கள் என்று திருநாகர சுவாமிகள் நமக்கு அருளி செய்கின்றார். திருச்சிராப்பள்ளி என்று சொன்ன உடனேயே தீவினைகள் நம்மை விட்டு நீங்க ஆரம்பித்துவிடும் என்று அந்த பெருமானுடைய புகழையும் அந்த தலத்தினுடைய பெருமையும் நமக்கு தெரியப்படுத்துகின்றார் அப்பரடிகள். நமக்கெல்லாம் தாயுமாய் தலை கண்ணுமாகி நிற்கக்கூடிய அந்த பெருந்தகை, அந்த தேயநாதன், சிராப்பள்ளி குன்றுடைய பெருமான் என்றெல்லாம் நாம் சொல்வோமானால் நம் வினை நாசமாதல் திண்ணமே என்று அருளாளர்களுடைய வாக்கு. அப்படிப்பட்ட பெருமானுக்கு செம்மந்திநாதர் என்றும் திருமலை கொழுந்தர் என்றும் பிற பெயர்கள் உண்டு. கல்வெட்டு கழிவரை திருமலை பெருமானடிகள் என்று குறிப்பிடுகின்றன. அம்பிகை மட்டுவார் குழலம்மை சுவாமிக்கு வடமொழியில் மாத்ருபுதேஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு சுகந்த குந்தலா அம்பிகை என்றும் திருநாமங்கள் உண்டு. தீர்த்தங்களாக காவிரியும் சிவகங்கையும் சோமரோகிணியும் இங்கு விளங்குகின்றன. எதிரே ஒரு பெரிய தெப்பக்குளமும் இருக்கின்றது. இதில் பங்குனி மாதத்தில் தெப்ப திருவிழா நிகழும். சித்திரை மாத பிறப்பு முடிவு பூரம் நவமி கூடிய நாள் ஆகியவற்றில் இந்த கிரியை பெருமான் நினைவோடு பலம் வருபவர்கள் எண்ணிய எல்லாம் எழுதுவார்கள் என்று இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. சோமவாரம் ரோஹிணி நாட்களிலும் பங்குனியிலும் தீர்த்தத்தில் மூழ்கி வழிபடுபவர்கள் எல்லா பேர்களையும் எழுதுவார்கள். புரட்டாசி பௌர்ணமியில் தும்பை மலர்களால் பெருமானை அலங்கரித்து வழிபடுபவர்கள் நல்வாழ்வு பெறுவார்கள் என்றும் இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. காவிரி பூம்பட்டினத்தில் ரத்னகுப்தன் என்ற வணிகன் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தான். இறைவன் திருவர்களால் ஒரு புதல்வியை பெற்று அவளுக்கு ரத்னாவதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான். அவள் மனப்பருவம் அடைந்த பிறகு திருச்சிராப்பள்ளி என்ற இத்தலத்தில் வாழும் தனகுப்தன் என்பானுக்கு தனது பெண்ணாகிய ரத்னாவதியை மனம் முடித்து வைத்தார். இந்நாட்களில் ரத்னாவதியின் தந்தை ரத்னகுப்தன் காலமாகவே ரத்னாவதி ஒருவாறு மனம் தேறியவளாக அங்கு வாழ்ந்து வந்தாள். இறைவனருளால் கர்ப்பவதியானாள். மகப்பேறு பார்ப்பதற்காக காவிரி பூம்பட்டினத்திலிருந்து ரத்னாவதியினுடைய தாய் மருந்து சாமான்களையும் எண்ணெய் முதலியவற்றோடு திருச்சிராப்பள்ளிக்கு புறப்பட்டாள். காவிரி வெள்ளம் பெருகி வந்தபோது அதன் மறுகரையிலேயே தங்கிவிட்டாள். பிரசவ நாள் நெருங்கவே அவளுடைய தாய் காவிரியை தாண்டி வர முடியாமல் அங்கு தங்கிவிட்டாள். அப்பொழுது பிரசவ வேதனையில் ரத்னாவதி வருந்தினாள். இறைவனை நினைத்து தன்னுடைய தாய் இருந்தால் இவ்வாறு சிரமம் ஏற்படுமோ என்று கூவி அழைத்தாளாம். அப்பொழுது அவளுடைய தாய் போலவே ஆகி தாயும் மாணவராக ஆகி கையில் மருந்தும் எண்ணெயும் கொண்டு பெருமான் வந்து சேர்ந்தார். அப்பொழுது அவளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டது. ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. தாயாக வந்த இறைவனும் கூட இருந்து பாதுகாத்து வந்தார். காவிரியில் வெள்ளம் வடிந்த பிறகு உண்மையான தாய் வீட்டுக்கு வந்தாள். அப்பொழுது இறைவன் ரிஷபாரூடராக அனைவருக்கும் காட்சி கொடுத்தார். வந்தது பெருமான் என்று மகிழ்ச்சி கடலில் திளைத்தார்கள். இந்த வரலாற்றினை ஐதீக நிகழ்ச்சியாக பிரம்மோத்சவத்தில் ஐந்தாம் நாள் இங்கு நடத்துகிறார்கள். சார்மாமுனிவர் என்பவர் திருச்சிராப்பள்ளி பெருமானுக்கு ஒரு நந்தவனம் அமைத்து அதில் செவ்வந்தி மலர்களை பயிரிட்டு இறைவனுக்கு பூஜித்து வந்தார். சுவாமிக்கு அதனால் செவ்வந்திநாதர் என்றே ஒரு பெயர் உண்டு. உறையூரில் இருந்து அரசாளக்கூடிய பராந்தகன் என்ற சோழ மன்னன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு வணிகன் முனிவரின் நந்தவனத்தில் பூத்த செவ்வந்தி மலர்களை பறித்துக் கொண்டு வந்து கொடுத்ததை மனைவிக்கு கொடுத்தான். முனிவர் இதனை அறிந்து அரசனிடம் முறையிட்டார். மன்னன் அதை கண்டிக்கவில்லை. இதனால் சினந்த பெருமான் கிழக்கு நோக்கியிருந்த நிலையிலிருந்து மேற்கு முகமாக திரும்பினார். அதனால் உறையூரில் மண்மாறி பொழியச் செய்தார். உறையூர் அழிந்து விட்டது. மன்னனும் கருவுற்றிருந்த அவன் மனைவியும் ஊரை விட்டே வெளியேறும்படியான நிலை ஏற்பட்டது. இறுதியில் அரசனும் ஆண்டுவிட்டான். அவன் மனைவியும் காவிரியில் விழுந்தாள். அந்தன் ஒருவனால் அவள் காப்பாற்றப்பட்டாள். இறைவன் அருளால் கருவுயிர்த்து கரிகார்ச்சோழனை என்றெடுத்தாள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. உறையூரில் சூர ஆதித்த சோழன் என்பவன் நாகலோகம் சென்று ஆதிசேஷன் இசைவு பெற்று நாகக்கன்னிகைகளில் காந்திமதி என்பவளை பெற்று அவளை மரம் புரிந்து வாழ்ந்து வந்தான். காந்திமதி சிராமலை இறைவனிடம் மிக்க பக்தி பூண்டவள். நாள்தோறும் தரிசித்து அதனால் மகிழ்வு இதை பெற்று வந்தவள். கர்ப்பவதியான காந்திமதி வழியில் நடக்க சக்தி இல்லாமல் தாய்மானவரை வழிபட அப்பொழுது இறைவன் காந்திமதிக்கு காட்சி கொடுத்தருளினான். இறைவன் தான் தோன்றீஸ்வரர் என்ற பெயரோடு அங்கேயே கோயில் கொண்டு விளங்குகின்றான். இந்த கோயில் உறையூர் செல்லும் சாலையில் இருக்கிறது. இந்த தலத்தை தட்சிண கைலாசம் என்றும் இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. திருக்கைராயத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் பல போட்டி ஏற்பட்ட பொழுது ஆதிசேஷன் கைலை மலையை சுற்றி கொண்டான். வாயுதேவனோ கைலை சிரங்களின் மூன்றை பெயர்த்து தென் திசையில் திருக்காலத்தியில் ஒன்றும் திருச்சிராப்பள்ளியில் ஒன்றும் இலங்கையில் ஒன்றும் விழுந்திடுமாறு செய்தான். இந்த மூன்று தலங்களும் தென் கைலாயங்கள் எனப்பட்டன. திருச்சிரன் என்ற அசுரம் பூஜித்து பெயர் பெற்றதால் திருச்சிராப்பள்ளி என்று பெயர் பெற்றது என்றும், இந்த மலை மூன்று சிகரங்களை உடையதால் திருச்சிரபுரம் திருச்சிராப்பள்ளி என்றெல்லாம் பெயர் பெற்றது என்றும் கூறுவார்கள். இங்கு சமணர்கள் பள்ளி அமைத்தபடியால் அப்பெயர் பெற்றது என்றும், மகேந்திர பல்லவன் காலத்தில் இது சிவாலயமாக கட்டப்பெற்றது என்றும் சிலர் கூறுவார்கள். இந்த கோயிலானது மலையின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. மலை மீது நான்கு வீதிகளும் கீழே நான்கு வீதிகளும் உள்ளன. மலைவாயிலில் மாணிக்க விநாயகருடைய கோயில் இருக்கிறது. அடியிலிருந்து கோயில் வரை மேல்முகுடு வரையில் அழகாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மலை மீது ஏறி சென்றால் நாம் காண்பது மௌனமடம், நூற்றுக்கால் மண்டபம், சகஸ்ரலிங்க மண்டபம், சித்திர மண்டபம், 16 கால் மண்டபம், மணிமண்டபம் ஆகியவை. மணிமண்டபத்தில் எழுப்பப்படும் மணி ஓசை ஓரெங்கும் கேட்கும்படியாக ஓங்காரநாதமாக அமைகிறது. சுவாமி கோயிலின் வாயிலில் கொடிமரம், பலிபீடங்கள், விநாயகர், முருகன், சொக்கநாதர் ஆகியோரது சன்னதிகளையும், வெளிப்பிரகாரத்தில் 63 நாயன்மார்களுடைய திருவுருவங்களையும் தரிசிக்கின்றோம். அங்கு அம்பாள் சன்னதி இருக்கிறது. இதற்கும் மேலே சென்றால் சுவாமியினுடைய சன்னதியை அடையலாம். இங்கு உள்ள பிரகாரத்தில் பஞ்சமூர்த்திகள், தாய்மானவருடைய அபிமான மூர்த்தி ஆகிய தட்சிணாமூர்த்தி, நால்வர் ஆகியவருடைய சன்னதிகள் இருக்கின்றன. இந்த பெருமானை மலைக்கொழுந்தீஸ்வரர் என்றும் குறிப்பிடுவார்கள். சுவாமி மிகப்பெரிய திருவுருவத்தோடு கண்ணுக்கு இனிய காட்சி தருவோராக அருட்காட்சி வழங்குகின்றார். மேற்கு நோக்கிய சன்னதி. நாம் இவ்வாறு பெருமானை தரிசித்துவிட்டு அம்பிகையினுடைய சன்னதியும் அடைகிறோம். அம்பாளும் மேற்கு முகமாகத்தான் எழுந்தருளியுள்ளாள். இந்த மலையின் மேலும் அடிவாரத்திலும் இரண்டு குகைகள் அமைந்திருக்கின்றன. அவை மகேந்திர பல்லவனால் அமைக்கப்பட்டது. வடமொழியிலும் தமிழிலும் பல கல்வெட்டுக்களை இங்கு காணலாம். சமண மதத்திலிருந்து மீண்டும் சைவனாகிய போது மகேந்திரவர்மன் இவற்றை கல்வெட்டுக்களாக பதித்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். உச்சிப்பிள்ளையார் கோயிலாவது இந்த மலைப்பகுதிக்கு அடுத்த புறம் அமைந்திருக்கிறது. இந்த மலையின் உயரம் 273 அடி என்றும் படிகள் 417 படிகள் என்றும் கூறுவார்கள். ராமனிடம் விடைபெற்று தெற்கில் வந்த விபீஷணன் தான் கொண்டு வந்த ரங்கநாதருடைய விக்கிரகத்தை அந்தன ஊரில் வந்த விநாயகரிடம் கொடுத்துவிட்டு சிறிது இளைப்பாறினான். விநாயகர் அந்த விக்கிரகத்தை கீழே வைத்துவிட்டு மலை உச்சியில் ஏறி சென்று விட்டார். விபீஷணன் விக்கிரகத்தை பூமியிலிருந்து எடுக்க முடியாமல் போகவே விநாயக பெருமானை பின்னால் துரத்தி வந்து தலையில் குட்ட முற்பட்டு பிறகு உண்மையை உணர்ந்து வருந்தி வழிபட்டான். அந்தனர் உருவில் வந்த விநாயக பெருமான் மலை உச்சியிலும் ரங்கநாதர் சீதங்கத்திலும் தங்கினார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள தாயுமானம் பெருமானை பிரம்மன், அகத்தியர், இந்திரன், உமாதேவி, ஜடாயு, சப்தரிஷிகள், திரிசிரன், ராமர், லக்ஷ்மணர், சோழர்கள், சாரமாமுனிவர், மௌனகுரு தாய்மானார் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். இந்த மலைக்கோயிலுக்கு செல்லும் படிவழி சாரமாமுனிவருடைய ஒரு மடாலயத்தை கொண்டது. இதனை மௌன மடம் என்கிறார்கள். சாரமாமுனிவர் சமாதி கூடிய இடத்தில் முத்துக்குமார சுவாமியினுடைய கோயில் இருக்கிறது. இந்த மௌன மடத்தை இப்பொழுது பரிபாலித்து வருகிறார்கள். இந்த தலத்தில் கிமு 2 நூற்றாண்டு தொடங்கிய காலத்து கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் அமைந்துள்ளன. இவை இந்த கோயிலினுடைய பழமையை பறைசாற்றுகின்றன. இப்பெருமானை திருஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகத்தாலும், திருநாகர் சுவாமிகள் ஒரு குறுந்தொகை பதிகத்தாலும் பரவியுள்ளார். அக்குறுந்தொகையில் 4 பாடல்கள் இன்று கிடைக்கின்றன. இவையெல்லாம் இந்த பெருமானுடைய அருளிச் செயல்களையும் பெருமையையும் நமக்கு தெள்ள தெளிதாக எடுத்து உரைக்கின்றன. நன்றுடையானை தீயதில்லானை நரைவள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிரா பள்ளி குன்றுடையானே கூறையின் உள்ளம் குளிரூலே ஏ. பட்டுவார் குழலாளொடும் மால்விடை இட்டமா உகந்தேறும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும்ட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே அரியன் தலைவட்டி வட்டாடினார் ஹரியன் தொழுதேத்தும் அரும்பொருள் பெரியவன் சிராப்பள்ளியை பணுவார் ஹரியன் தொழ அங்கு இருப்பார்களே சிறாப்பள்ளியை பேணுவர் அரியாயின் தொழ அங்கு இருப்பகளே அரிச்சிராப்பகல் ஐவரலாட்டுண்டு சுருச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்லக்கள் திருச்சிராப்பள்ளி என்றலும் தேவினை நடிச்சிராது நடக்குமே தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாது சிராப்பள்ளி நேவிய நாயனாயேன நமோனை நாசமே ஏ தச்சிதம்பரம்.